டாக்டர், ஒரு ஒரு சின்ன விளக்கம். அது இந்த ஓட்டத்தோடே அதை கேட்டு விடுகிறேன். இது என்னுடைய சந்தேகமாக இருக்கிறது. அதாவது வந்து இறைவர் இருக்கின்ற போது ஆன்மாக்கள் இருக்கின்றன, அதை ஒரு மறைமுகமான சக்தியாலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறீர்கள். இறைவனை போலவே ஆன்மாக்களும் அனாதியானது என்றும் சொல்லிவிட்டீர்கள். அது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மூலங்களாலே சூழப்பட்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டீர்கள். இந்த மும்மலங்களையும் ஆன்மாவையும் படைத்தது இறைவனா என்ற ஒரு கேள்வி எனக்கு.
இல்லை, இந்த மூன்றும் படைக்கப்படவில்லை. அநாதி என்றால் தொடக்கம் இல்லை, தொடக்கம் கிடையாது. இறைவனை போலவே உயிர்களுக்கும் தொடக்கம் கிடையாது. உயிர்களை இறைவனையும் உயிர்களையும் போலவே இந்த பீடித்திருக்கின்ற மலங்களுக்கும் தொடக்கம் கிடையாது. ஒருவரை ஒருவர் படைக்கவில்லை, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. மிக முக்கியமான விஷயம், எல்லா சமயங்களும் விட சைவ சித்தாந்தத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், உயிர்களை இறைவன் படைத்தான் என்றால் ஏன் படைத்தான்? ஒரு கேள்வி வருகிறதா, ஏன் படைத்தான்? ஏன் படைத்தான் என்று கேட்டால் அவர் சொல்லுவார்கள் வந்து அவருடைய திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள், ஸ்போர்ட்டி பிளே. அவர் தன் விளையாட்டுக்கு இப்படி படைச்சு எங்களை இப்படி அலக்கழிய
விட்டு செய்ய
மூன்றாவது சரி, அதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் அடையணும் என்று சொல்றீங்க. ஏன் அங்கே இருந்து இங்கே அனுப்பினு ஒரே அங்கேயே வச்சிருக்கலாம் தானே?
இந்த கேள்விதான்,
இந்த கேள்விதான், அங்கேயே வச்சிருக்கலாம் தானே, ஏன் இங்கே அனுப்பினர்? இப்படி எல்லாம் சொன்னா கடவுளுடைய மகிமைக்கு பங்கம் வந்துடுது இல்லையா? அவர் விளையாட்டாக செய்தார், அவர் திருவிளையாடலாக
செய்தார், அவரை போட்டு பாணி
போட்டு செய்ய வச்சுட்டு தந்தார் என்றால் அவருக்கு வர வேலை இல்லையோ? இப்படி என்ன, இந்த ஒரு காரணத்துக்காகவே கடவுளை கண்டம் பண்ணி விடலாமே இப்படி செய்தவர் இல்லையா? அப்ப ஒரு ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளையை வெளியில துரத்தி விட்டால் எப்படி இருக்கும் உண்மைக்கு வரும் பொழுது இந்த உலகத்தை உலகத்தில இந்த உயிர்களை கடவுள் படைக்கவில்லை என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
ஆன்மா வந்து படைக்கப்படவில்லை, அது அப்படியே இருக்கிறது மாதிரி தான் சொன்னீங்க கடவுளுக்கும். அதுல வந்து அந்த தத்துவம், அந்த இந்துபுரத்தின் தத்துவம் என்ற வந்து அந்த சங்கர ராமானுசர் மத்துவதில் அந்த அத்வைதம் துவைதம் விஸ்வாத்வைதில் விஸ்வாத்வைதத்தில் அந்த கயிறு பாம்பாத்திர்களோ அல்லது அந்த மற்றது அந்த ஒரு சந்திரன் பல நீர்நிலைகளில் பட்டு பல சந்திரங்களாக தெரிகிற மாதிரி அந்த தத்துவத்துக்களாக வரும் டாக்டர் அல்லது வேறையா இருக்குமோ?
நல்ல ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள். அதாவது வந்து இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் பல இருக்கின்றன, இறைவனால் படைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். சங்கரருடைய வேதாந்த தத்துவத்திலே இப்படி ஒரு சந்திரன் பல பிம்பங்களில் தோன்றுவது போல இறைவனுடைய இறைவனுடைய பிரதிபலிப்புத்தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது என்று சொல்லுகின்றீர்கள். நிச்சயமான உண்மை. அதாவது சங்கரருடைய வேதாந்தம் சொல்லுவது என்னென்று கேட்டால், இறைவன் ஒன்றே, இரண்டாவது பொருள் இல்லை, இரண்டாவது பொருள் இல்லை என்று
சொல்லுவார்.
அதுல வந்து என்ன கேட்டால், அவர்கள் அடிப்படையாக கொள்வது வேத வாக்கியங்கள் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, ஏகம் அத்விதீயம் பிரம்மம், மற்றது பிரஜானம் பிரம்மம். இந்த நாலு வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த நாளும் வந்து எங்களுடைய உபநிடதங்களிலே இருக்கின்றன. வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற வேத இறுதியில் இருக்கிற உபநிடதங்கள் இருக்கிற நான்கு வாக்கியங்களுடைய விளக்கம். இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். என்னென்று கேட்டால், இந்த வேதாந்தம் என்று சொல்லுவார் என்று கேட்டால், இறைவனை அடைசியாக அடைந்து அனுபவிக்கின்ற நிலை இருக்கின்றது, ஃபைனல் லிபரேஷன், முத்தி நிலையிலே. முத்தி நிலையிலே ஆன்மா இறைவனோடு ஒன்றித்து நிற்கும். அதை சொல்லுவார்கள் அத்துவைத முத்தி. அத்துவிதம் என்றுதான் எல்லாம்
பொருள்
காப்பா என்று
சொல்லுவார்.
துவிதம் என்றா, துவி என்றா ரெண்டு,
ரெண்டு
ஆ என்றா இல்ல, ரெண்டு இல்லை,
ரெண்டு இல்லை ஒன்றியதான்.
அப்ப அப்ப அத்துவிதத்துல ரெண்டு இல்லை என்றும் சொல்லலாம், ரெண்டு அல்ல என்றும் சொல்லலாம். ரெண்டுக்கு நுட்பமான வித்தியாசம் இருக்கு. இந்த நிலையில என்ன நடக்குது என்று கேட்டால், கடைசி நிலையில அந்த இறைவனோடு உயிர் ஒன்றி அனுபவிக்கின்ற பொழுது அந்த உயிருக்கு இறைவனையும் தன்னையும் தெரியாது, உலகத்தையும் தெரியாது. தன்னையும் தெரியாது உலக, அதாவது இறைவனோடு ஒன்று இறையே அனுபவித்து முத்து நிலையில் இருக்கின்ற உயிருக்கு தன்னையும் தெரியாது உலகத்தையும் தெரியாது இந்த இறைவன் எப்படி என்று கேட்டால், இப்ப நாங்கள் இருக்கிற நிலையை சொல்றது பித்த நிலை. இப்ப நிலை இருக்கிற நிலை வந்து பித்த நிலை. பித்த நிலை என்றால் இந்த மலங்களோடு கட்டுண்டிருக்கின்ற நிலை. இந்த நிலையிலே என்ன செய்கின்றான் இறைவன், ஆன்மாவுக்குள்ளே ஒழித்திருக்கின்றான். இறைவன் ஆன்மாவுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறான். ஆன்மா என்ன செய்து எல்லாம் தான் தான் என்று ரேடியோ புரோகிராம் வந்தாலும் நான் தான் செய்கிறேன், வைத்திய தொழிலுக்கு போலாலும் நான் தான் செய்கிறேன், சமூக சேவை நான் தான் செய்கிறேன், அப்படித்தானே செய்கிறோம். ஏனென்றால் ஆன்மாதான் முன்னுக்கு முனைப்பாக நிற்குது, இறைவன் உள்ளே ஒழித்திருக்கிறான். இது பெத்த நிலை. முற்றி நிலையில என்ன நடக்குது என்று கேட்டால், ஆன்மா இறைவனிலேயே போய் ஒளிந்து கொள்ளுகின்றது, இறைவன் முன்னுக்கு நிற்கின்றான். அந்த நேரத்தில் எல்லாம் இறைவன்.
அதான் அங்க
இந்த நேரத்தில் எல்லாம் நான்.
இப்ப மாறி
கேள்வி கேட்கிறவரும் தவன் தான், பதில் சொல்லுகின்றவர் லம்போதரன், கோஆர்டினேட் பண்ணுகின்றவர் சிவனேசன் ஐயா, மற்றது நிகழ்ச்சியை நடத்த கிடந்திருப்பவர் நடராஜர், எல்லாம் நான் தான். அந்த நிலையில நிகழ்ச்சியில பதில் சொல்றவரும் சிவம், நிகழ்ச்சியை நடத்துகின்ற சின்னையா சிவனேசனும் சிவம், நிகழ்ச்சியில கேள்வி கேட்கின்ற தவவும் சிவம், நிகழ்ச்சி கிடந்த நடராஜ்குமாரும் சிவம்,
எல்லாம் சிவமயம்.
இது சிவமயம். அது முத்தி நிலையில, இப்ப இல்ல,
இப்ப இல்ல,
அது முத்தி நிலையில. அந்த நிலையில தான் அந்த கடைசி நிலை, கடைசி நிலை. அந்த நிலையில இருக்கும் பொழுது அவரை கேள்வி கேட்டா என்ன சொல்லுவார், உள்ளது ஒன்று சொல்லுவார், ரெண்டு சொல்லுவார். சிவஞான சித்தியார் அழகாக சொல்லும் இதை, பரஞானத்தால், பரஞானத்தால், பரஞானம் என்றது அனுபவத்தால் வர்ற ஞானம், அபரஞானம் புத்தக படிப்பால இப்படி கேள்வி அறிவால வாரது அபரஞானம். அப்ப பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், பரமன்றது பரப்பொருள்,
பரப்பொருள்,
பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரர். அவர்களுக்கு இறைவன் ஒன்றுதான் தெரியும், பார்க்கிறவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை என்ற மூன்றுமே வளைந்து போய்விடும். திரிபுடி ஞானம் என்று சொல்லுவார்கள், திதி புடி ஞானம், இந்த மூன்று விதமான அந்த ட்ரினிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைஃபோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே, பார்க்கவன் பார்க்கப்படும் பொருள் மற்றது பார்வை, அந்த மூன்றுமே இல்லாம போய் எல்லாம் இறைவனா நிற்கின்ற நிலைதான் அந்த முத்தி நிலை. அந்த நிலையில அவங்க சொல்லிக்க ஆன்மா வேறு கொண்டிருக்கன்னு சொல்லுவாங்களா,
சொல்ல மாட்டான்.
ஏனென்றால் இறைவனுக்குள்ள ஆன்மா ஒளிச்சிட்டுது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார் முதல் பூதம். இது திருமந்திரம், அப்படியே உள்ளுக்கு போய் ஒளிச்சிட்டுது. இந்த நிலையில தான் எங்களுடைய உபநிடத வாக்கியங்கள் வருது. உபநிஷதம் படித்தவர்களுக்கு தெரியும், உபநிடத வாக்கியம் ரிஷிகள் உண்மையை கண்டு தரிசித்த ரிஷிகளுடைய உரையாடல் தான் உபநிடதம். கார்கி மைத்ரேயி ஜனகரன் போன்ற அந்த ஞாக்ஞவல்கியல் போன்ற ரிஷிகள் பெண்கள், கார்கி மைத்ரேயி போன்ற பெண்கள், ஞாக்ஞவல்லிகள் போன்ற கௌதமர், ஞாக்ஞவல்லியர் போன்ற ரிஷிகள், மற்றது ஜனகன் போன்ற மகாராஜாக்கள், நசிகேதன் போன்ற பிரம்மச்சாரிகள், ஜமதர்மராஜா, இப்படி இவர்களுக்கு அந்த உரையாடல் தான் எங்க
உபநிடதம்.
அப்ப இதை சொல்லுவார்கள், இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ட்ரூத் எக்ஸ்பிரஸ் பை த பர்சன் ஹூ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிச்ச ஆக்களால அவர்களால சொல்லப்பட்ட வாக்கியங்கள். இதை சொல்லுவார்கள் தற்கூற்று வாக்கியம், ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் என்றால் தமிழ்ல சொல்லுவோம் தன்மை கூற்று, தன்மை முன்னிலை படர்க்கு என்றிருக்கல்ல, அதுல இந்த எக்ஸ்பிரஷனை வந்து அனுபவிச்சால் தானே சொல்லுகின்ற கூற்றாக, தன்னின் தன்மை கூற்றாக இருப்பது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பிரஷனாக இருப்பது வேதாந்தம், அதுதான் சங்கர வேதாந்தம். இந்த நிலையிலையும் ஆன்மா அப்படித்தான் சொல்லுது. அப்ப ஒருத்தர் சொல்றார், நீ எல்லாம் உன்னுடைய அனுபவம் அதுதானப்பா, ஆனா இப்பவும் ஆன்மான்ற இருப்பு இருக்குது, இறைவனுன்ற இருப்பு இருக்குது, இந்த உலகம் என்ற ஒரு பிரிக்கு மூன்றும் இருக்குதப்பா என்று இன்னொருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் சொல்றார். அந்த இன்னொருத்தர் சொல்றதையே தான் சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். அதே அனுபவத்தை தான் இன்னொருத்தர் சொல்றார், இது சரிதானப்பா நீ சொல்றது, ஆனாலும் இந்த நிலையிலேயும் இறைகண்ட இருப்பு தனியாக இருக்கிறது, உயிரண்ட இருப்பும் இருக்கிறது, உலகண்ட இருப்பு, இந்த மூன்று இருப்பும் இருக்கு, பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று இன்னொருத்தர் சொல்றார். இந்த இன்னொருத்தர் இருக்கிறாரே அது பிறர் கூற்று தானே, படர்க்கை கூற்று, தமிழ் முன்னில படர்க்க, தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன், தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே எக்ஸ்பீரியன்ஸ், ஒருவர் தன்னுடையதாக கூறுறார், இன்னொருத்தர் புறநில கூட்டாக கூறுறார். யார் அந்த மூன்றாவது ஆள்? அனுபவிக்கிறாள் சொல்லேலுமோ? சொல்லாது. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோல் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாரார். அனுபவிக்கிற ஆளுக்கு ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ட்ரூத், என்விஷன் இன் தி ட்ரூத், என்ஜாயிங் தி ட்ரூத், ஹீ ஹிம்செல்ஃப் ஃபைண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் அஸ் ட்ரூத், நத்திங் பட் தி ட்ரூத். அதை விட ரெண்டாவது ஒன்று இல்லை அவருக்கு. அவர் சொல்லாது. அனுபவிக்காத நானும் நீங்களும் சொல்லேலுமோ? அதுக்கு கிட்டவும் போயலாது, சொல்லலாம். சும்மா சொல்லலாம், புத்தகத்தில் சொல்லி இருக்கு. இப்ப மூன்றாவது ஆள் அவர் சொல்றாரே யாரு? அவர்தான் கடவுள். அதான் சைவ சித்தாந்தத்துல சொன்ன அந்த ஆகமங்கள், இதெல்லாம் ஆகமத்திலே சொல்லி இருக்கு. ஆகமங்கள், இந்த சிவஞான போத சூத்திரம் வந்து ரௌரவ ஆகமத்தின் ஒரு பகுதி. இந்த இதுகள் எல்லாம் இறைவன் சொன்னது, இறைவன் சொன்னது என்று சொல்லி கொண்டு வர்றது. இது பகுதிக்கு இல்லை, இது உண்மை. ஏனென்றா இறைவனை தவிர ஒரு ஒருத்தருமே சொல்லலாம் ஐயா. இது இந்த வேதாந்தத்தை யாரும் சொல்லலாம், கிறிஸ்தவத்தை யாரும் சொல்லலாம், இஸ்லாத்தை யாரும் சொல்லலாம், சீக்கியத்தை யாரும் சொல்லலாம், சமணத்தை யாரும் சொல்லலாம், பௌத்தத்தை யாரும் சொல்லலாம். ஆனால் சைவ சித்தாந்தத்தை இறைவனை தவிர வேறு ஒருவர் சொல்ல இயலாது. ஏனென்றால் இஸ் தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ருத். ஆனபடியினாலே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இதெல்லாம் இறைவன்கிட்ட இருந்து வந்தது, இறைவன்கிட்ட இருந்து வந்தது. உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். அந்த நிலையில இறைவன் ஒருவர் தான் வெளிய மூன்றாக பார்த்து கொண்டு சொல்லலாம், ஐயா இதுல மூன்று ஜாமான் இருக்குது, மூன்று பொருள் இருக்குண்டு, அவர் மட்டும்தான் சொல்லும். அப்ப என்னென்று கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுதான், எக்ஸ்பிரஷன் டிஃபரெண்ட். தி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சேம், தி முத்தி நிலை, தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ரூத் இஸ் த சேம், பட் எக்ஸ்பிரஷன் இஸ் டிஃபரெண்ட். அதனுடைய வெளிப்பாடு வித்தியாசம். தி ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ரூத் இஸ் வேதாந்தம். தன்னிலையிலே தன்மை கூட்டாக அந்த உண்மையை சத்தியத்தை அனுபவிக்கின்ற முத்தி நிலையை வெளிப்படுத்துவது வேதாந்தம். The very same experience but expressed by the third person is சித்தாந்தம். அதே உண்மையை அனுபவிக்கின்ற அந்த நிலையை மூன்றாவது ஒரு ஆள் சொல்லுவது பார்த்து இந்த மூன்று பொருள் இருக்கு என்று சொல்லுவது சைவ சித்தாந்தம். Who is the third person who can express this? யார் அந்த மூன்றாவது ஆள் இதை சொல்ல முடியும்? None other than the God. இறைவனை தவிர ஒருவரால் முடியாது. இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள உண்மை. அதைத்தான் சொன்னார், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் பேதம் அது என்பர். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். மலைக்கு மடவுக்குள்ள வேதம் சித்தாந்தம் வர வேதாந்தம் வரலாம் சொல்லுவார்கள். பெரியோர்க்கு அபேதமே, அதை அனுபவித்து அறிந்தவர்களுக்கு முட்டு உணர்ந்தவர்களுக்கு அதுல பேதம் கிடையாது. இதைத்தான் தாய்மானா சொன்னார், வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே. உண்மையை நோக்கி தான் எல்லாரும் போகிறார்கள். கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, வேதாந்தமாக இருந்தாலும் சரி, உண்மையை நோக்கி போகின்றது. ஆனா ஒவ்வொரு படிநிலைகள்ல உண்மையை தரிசிக்கின்றார்கள். இப்ப சைவன் சொல்றது அந்த லாஸ்ட், இந்த கடைசி படிநிலை, இறுதி படிநிலையாக சைவம் சொல்லுகின்றது. அப்ப அந்த இறுதி படிநிலையாக சைவன் சொல்லுவதனாலதான் அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், இது வந்து எல்லா இதுக்கு பிறகு கடைசியாக வருகின்ற அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ட்ரூத். இதுக்கு மேல உண்மையை வெளிப்படுத்த முடியாது. சிவன் சிவன் ஆகின்றது அங்கே. அப்ப வித்தியாசம் என்ன வருகின்றார், தத்துவம் அசி என்று சொல்லப்படுகின்றது இல்லையா மகாவாக்கியம். தத் என்றால் அது, அதான் ஆங்கிலத்தில் தட் என்று சொல்லுவோம் நாங்கள். துவம் என்றா நீ, நீயே அது என்று வேதாந்தம் சொல்ல இவர்கள் அசி என்று வருகிறது, ஆகிறாய். நீயே அது ஆகிறாய் என்று வருகிறது. நீயே அது என்பதற்கு, நீயே அது ஆகிறாய் என்பதற்கும் வித்தியாசம். அப்ப நீயே அது என்பது வேதாந்த விளக்கம், நீயே அது ஆகிறாய் என்பது சித்தாந்த விளக்கம். அகம் பிரம்மாஸ்மி, அகம் என்றால் நான், பிரம்மம் என்றால் பரபிரம்மம், அஸ்மி என்றால் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி என்றதுக்கு நான் பிரம்மம் என்று வேதாந்தம் சொல்ல, அந்த அஸ்மி என்று சொல்லி இருக்கிறதா நீ அதை வச்சு கொண்டு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது, சித்தாந்தம். பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றே பிரம்மம், ரெண்டு இல்லை என்று. ஏகமண்டா ஒன்று, அத்விதீயம் என்றா ரெண்டாவது இல்லை, பிரம்மம். என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்க அவர்கள் சொல்லியிருக்க இரண்டாவது ஒன்று ஒன்று இல்லை என்று சொல்லியிருக்க சைவ சித்தாந்தம் சொல்லுது ஏகம் பிரம்மம், பிரம்மம் ஒன்றே, இரண்டாவது பிரம்மம் இல்லை, there is no two gods. அந்த விதத்திலாம் சொல்லுது. அடுத்தது பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லுகின்ற போது அந்த இறைவன் அந்த இந்த சத்து என்று சொல்லப்படுகின்ற அறிவு பொருள் இருக்கின்றது தானே, அதுதான் பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுது மற்றது பிரஜானம் பிரம்மம் அதுல வரு பிரஜானம் பிரம்மம் ஆன்மாண்ட அந்த இதொண்டு வருகிறது. பிரஜானம் பிரம்மம் என்ற ஆன்மாவில அந்த அறிவு பொருளாகி இருக்கிற பிரம்மமே ஆன்மா என்று வேதாந்தம் சொல்லுது. பிரஜானம் பிரம்மம் ஆன்மாவுக்கு சித்தாந்தம் சொல்லுது. பிரஜானம் பிரம்மம் அந்த அறிவு பொருளாக இருக்கிற இறைவந்து இருக்கின்றது அல்லது ஆன்மா, அது கங்கால இருப்பது ஆன்மான்னு சொல்லி சித்தாந்தம். இந்த நாளிலேயும் வித்தியாசம் இதுதான், ஒரே உண்மையை வேறு வேறு விதமாக பார்க்கின்றோம். என்ன கேட்டால் ஒரு ஒருவர் கார் வண்ட போகின்றேன், அப்ப அவர் தபமுப்பா கார் வண்ட போகின்றார், அவர் மொன்றியால் இருக்கிறார், இங்க டொரண்டோக்கு வரப்போறார். நான் அவருக்கு நண்பர், இங்கே அவருக்கு ஒரு வாகனம் பார்க்கின்றேன், வாகனம் பார்க்கல, நான் அவருக்கு ஒரு படம் எடுத்து இந்த வாகனத்தை செல்போன் எடுக்கலாம் அனுப்புறேன். அப்ப அனுப்பியக்குள்ள என்ன செய்யறேன், நான் இந்த பக்கத்தால் எடுத்து அனுப்புறேன், அவர் உங்களுக்கும் நீங்களும் போயிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரே காலத்தான் மற்ற பக்கத்தால் எடுத்து அனுப்புறீங்க, ரெண்டு படப்பம் போகுது, அவர் நினைச்சு கொண்டிருக்கிற ரெண்டும் வித்தியாசம் உண்டு, ஆனா ஒரே காரண்ட வெவ்வேறு பார்வைகள் தான், அதுதான் வேதாந்தமும் சித்தாந்தமும். இப்ப இதை அழகாக சொல்வார்கள், அந்த கடைசி நிலை என்றதுக்கு அழகாக சொல்லுவார்கள், புறச்சமய நிறை நின்றும். புறச்சமய நிறை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற மதங்கள் இருக்கின்றது இல்லையா, பௌத்தம் சமணம் நாஸ்திகவாதம், அதுகள் அதுவும் உண்மையைத்தான் தேடுது, அவங்களுக்கு அறிவுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு அவங்கள் ஆராய்ச்சிக்கு அவங்கள் கண்ட உண்மை அது. புறச்சமய நிறை நின்றும் அகச்சமயம் புக்கும், பிறகு கடவுள் உள்ளது என்ற கொள்கைக்குள்ள வந்து திரு சமயங்கள்ல வந்து புகழ் மிருதி வழி உழன்றும் தர்மசாஸ்திரங்களின்படி நடந்து புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் வர்ணாச்சிர விதங்களை அனுஷ்டித்து அருந்தவங்கள் புரிந்தும் பலவிதமான தவங்களை செய்து அருங்கலைகள் தல தெரிந்தும் பலவிதமான படிப்புகளை படித்து ஆரணங்கள் படித்தும் வேதங்கள் ஆரணம் என்றது ஆரணம் என்றா காடு, வேதங்களை தான் சொல்றது காடு, ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்பான புராணங்கள் எல்லாத்தையும் படித்தும், புராணங்கள் என்றா கட்டுக்கதை கிடையாது, இது சிவஞான சித்தியாரிலேயே சொல்றார், அவர் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் வேத சிரசு, வேதத்தினுடைய சிரசு அதனுடைய உச்சியில இருக்கிற வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உபநிடதங்கள், 108 உபநிடதங்கள் இருக்கின்றன, 10 உபநிடதங்கள் அது முக்கியமானவை, அதை மிக தெளிவாக தெரிந்து அதை பற்றிய மகா வாக்கியங்கள்லாம் நாங்கள் இப்ப சொன்னது, தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடவர், அதுக்கு பிறகுதான் இந்த சைவத்தின் சொன்ன இந்த விளக்கம் விளங்கும், இதில் சரியை கிரியா யோகம் செலுத்தியவன், இதிலே சரியை கிரிய யோகம் முதலிய சிவபுண்ணியங்கள்ல சென்று நிற்க ஞானத்தால் சிவனடியை தேர்வர், ஞானத்தினால கடைசி நிலையில அந்த முத்தி நிலை கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த விளக்கத்துல வந்து நின்று கேட்டால் அவர் கேட்டார், ஏன் சங்கர வேதாந்தம் அப்படி சொல்லுது இது இப்படி சொல்லுது என்றால், ஒரே உண்மைய அவங்க அப்படி பாக்குறாங்க பார்வைகள் இப்படி பார்க்கிறோம், பார்வைதான் வித்தியாசம், பார்க்கிறது பொருள் ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான் ஒன்றுதான்.